அன்றைய ஓர் இரவை அவர்கள் கடந்தது பல ஜென்மங்களை கடந்தது போல் இருந்தது அவர்களுக்கு. அடிக்கடி வந்தியத்தேவன் இளவரசரை பார்த்து, என்னுடைய அவசர புத்தியினால் தங்களையும் இந்த ஆபத்துக்கு உள்ளாக்கிவிட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருந்தான். இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டதில் அவர்களுக்கு தொண்டை வறண்டு போய் தாகம் ஏற்பட்டது. எப்படியாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிந்துவிடும், நம்மை யாராவது காப்பாற்ற வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அங்கே பொறுத்திருந்து பார்த்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே அகக்கடல் கொந்தளிக்கையிலே என்ற பாடல் கேட்க, கண்டிப்பாக அது பூங்கொழிதான் என்று வந்தியத்தேவன் சொல்ல, சிறிது நேரத்திற்கெல்லாம் படகு அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டது. நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது. பூங்குழலி மனதில், இது உண்மையில் நடப்பதுதானா என்று நினைத்துக் கொண்டு அங்கேயே உறைந்து போய் நின்றாள். இளவரசரும் வந்தியத்தேவனும் அந்த படகில் தாவி ஏறிக்கொண்டார்கள். பின்பு அந்த இருவரையும் பூங்குழலி கரைக்கு அழைத்து சென்றாள். இந்த விஷயமெல்லாம் நடப்பதற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பாக சோழ நாட்டு கடற்கரையில் நடந்த விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். கடலில் அடித்த அந்த சுழிக்காற்று சோழ நாட்டுக்குள் புகுந்து பயங்கரமான நாச வேலைகளை செய்துவிட்டது. கோடிக்கரையில் இருந்து காவேரி பூம்பட்டினம் வரையில் சோழ நாட்டு கடற்கரையோரங்களில் காற்றும் மழையும் சேர்ந்த அந்த புயல் பல இடங்களை அழித்துவிட்டது. எத்தனையோ மரங்களை வேரோடு சாய்த்து விட்டது. வீடுகளின் கூரைகளை அப்படியே தூக்கி எடுத்துக் கொண்டு சென்று விட்டது. பல குடிசைகளை மண்ணோடு மண்ணாக்கிவிட்டது. இவ்வாறு பல பாதிப்பை அது ஏற்படுத்தியிருந்தது. சுழிக்காற்று அடித்த இரண்டு நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேற்றையரும் பல்லக்கில் நந்தினியும் வந்தாள். அவர்கள் வந்ததற்கு ஒரு காரணமும் இருந்தது. இளவரசரை கைது செய்வதற்கு சென்றவர்கள் கண்டிப்பாக இளவரசரை மீண்டும் அழைத்து வரும்போது பழுவேற்றையர் பார்த்து அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் அவர் அங்கு வந்திருந்தார். ஒருவேளை இளவரசர் இவர்களை சந்திக்காமல் குந்தவையோ அல்லது செம்பியன் மாதேவியையோ அல்லது முதன் மந்திரியை பார்த்தாலும் இவருடைய காரியம் கெட்டுவிடும் என்றெல்லாம் எண்ணிதான் அங்கு பழுவேற்றையர் வந்தார். கூடவே நந்தினியும் வந்திருந்தாள். அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. ஏனென்றால் இளவரசரை கொல்வதற்காக ரவிதாசனை அவள்தான் அனுப்பி வைத்தாள். ஆக அவர்கள் வழியாக அந்த செய்தியை அவள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அவளும் வந்திருந்தாள். கோடிக்கரைக்கு வருவதற்கு முன்பாக நாகப்பட்டினத்திற்கு சென்று அங்கிருந்த புத்தமார்களை பார்த்துவிட்டுதான் பழுவேற்றர் இங்கு வந்திருந்தார். அவர் அங்கிருக்கும் சமயத்தில் தான் சுழிக்காற்று பற்றி கேள்விப்பட்டிருந்தார். அவர் மனதிற்குள்ளே ஒரே போராட்டமாக இருந்தது. இந்த பயணத்தின் வழியாக ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்றுதான் பழுவேற்றர் மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார். அவ்வப்பொழுது கடற்கரையில் நின்று கொண்டு பலவாறு யோசித்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக அவருடைய பொக்கிஷ நிலவரையில் சுரங்க வழி காவலனை யாரோ தாக்கியது. அப்படி என்றால் அந்த அறையில் யார் ஒளிந்திருப்பார்கள்? ஒருவேளை வந்தியத்தேவனாக இருக்குமா? அவனாக இருக்கும் பட்சத்தில் அவன் குந்தவியை பார்த்திருக்கிறான். அப்படி என்றால் அங்கு நடந்தது பேசியது அனைத்துமே அவனுக்கு தெரிந்திருக்கும். அதுவும் குந்தவைக்கு தெரிந்திருக்குமா? அடிக்கடி நந்தினியை பார்க்க வரும் அந்த மந்திரவாதி யார்? அவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இளைய பிராட்டி குந்தவை வந்தியத்தேவனை ஓலையுடன் அனுப்பியிருக்கிறாள். அருள்மொழிவர்மனுக்கு என்ன ஓலை அனுப்பியிருப்பாள்? வந்தியத்தேவன் என்ன தகவலை சொல்லியிருப்பான்? பழுவேற்றையரும் சம்புவரையரும் இன்னும் பல மனிதர்களும் சேர்ந்து சோழ சிம்மாசனத்தை பற்றி முடிவு செய்த விஷயங்கள் எல்லாம் குந்தவைக்கு தெரிந்திருக்குமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு அந்த கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார். இது அனைத்திற்குமான தீர்வு கண்டிப்பாக அவருக்கு கிடைத்துவிடும். ஆனால் அதற்கு முன்பாக இளவரசரை அவர் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாகப்பட்டினத்தில் இருந்து கோடிக்கரைக்கு வரும் வழியில் பல மனிதர்கள், முக்கியமாக அன்றைய தினத்தில் கடலில் பயணம் செய்த பல மனிதர்கள், இரண்டு கப்பல்கள் சென்றது என்றும் அதில் ஒரு கப்பல் எரிந்தது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இளவரசரை அழைத்து வந்த கப்பல் எரிந்திருக்குமா? இளவரசருக்கு ஏதாவது ஆகியிருக்குமா? அப்படி மட்டும் நடந்துவிட்டால் அதற்கான முழு பொறுப்பாளியாக நான் தான் இருப்பேன் என்றெல்லாம் பழுவேட்டர் மனதில் எண்ணிக்கொண்டார். ஏனென்றால் இளவரசரை கைது செய்து அழைத்து வர வேண்டும் என்ற அந்த யோசனையே சக்கரவர்த்திக்கு தந்தது இவர்தான். அப்படி வந்திருந்து அவருக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அதற்கான முழு பொறுப்பும் நாம் ஆகிவிடுவோம். அது ஒரு பெரும் குற்றமாகிவிடும். சோழ தேச மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் கலவரமும் ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு பயந்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் அவருக்கு ஒரு கப்பல் தென்பட்டது. அதில் புலிக்கொடி இல்லை. இருந்தாலும் அந்த கப்பலில் இருப்பது நம் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று பழுவேட்டர் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலில் இருந்து இறங்கி படகில் இரண்டு பேர் வந்தார்கள். அதில் ஒருவன் பார்த்திபேந்திரன். பழுவேட்டரர் பார்த்ததுமே அங்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தான். வந்தியத்தேவனை கடத்தி கொண்டு சென்றது, பின்பு அவனை காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்தது, பிறகு காப்பாற்றிய பிறகு படகு இரண்டாக உடைந்தது, அதில் அவர்கள் காணாமல் போனது, ஒருவேளை அவர்கள் கோடிக்கரைக்கு வந்திருக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர்களை பார்க்க வந்தேன், வந்து பார்த்தால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் பார்த்திபேந்திரன் சொன்னான். அந்த சமயத்தில் அங்கு பழுவூர் இளையராணி வந்திருப்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆதித்த கரிகாலர் இளையராணியை பற்றி சொன்னதெல்லாம் அவன் நினைவுக்கு வந்தது. இளவரசர் கடலில் விழுந்து விட்டார், காணாமல் போய்விட்டார் என்ற செய்தி பழுவேற்றையரை மிகவும் பாதித்தது. அப்படியே தரையில் விழுந்து விட்டார். இந்த கைகளால் தானே அவரை சிறைபிடித்துக் கொண்டு வரும்படியான கட்டளையில் முத்திரை வைத்தேன். இந்த சோழ நாடு என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று பழுவேட்டரையர் தலையில் அடித்துக் கொண்டார். வைரம் பாய்ந்த அந்த வீர கிழவர் அவ்வாறு நடந்து கொண்டதை நந்தினி அதுவரை பார்த்ததில்லை. சொல்லப்போனால் யாருமே அவ்வாறு வரலாறு பார்த்ததில்லை. அப்படி அவர் பதறி போய் அழுது கொண்டிருந்தார். பிறகு ஒரு வழியாக நிதானத்திற்கு வந்த பிறகு மீண்டும் பார்த்திபேந்திரனை பார்த்து அவர் கேட்டார், பொன்னியின் செல்வர் உண்மையில் கடலில் மூழ்கி இறந்து விட்டாரா? உண்மையை சொல், அல்லது அது உன்னுடைய கற்பனையா என்றெல்லாம் அவர் கேட்க பார்த்திபேந்திரனும் பதறி போய் நிலைமையை எடுத்து சொன்னான். சுழல் காற்று அடிக்கும் பொழுது இளவரசர் கடலில் குதித்தார். ஆனால் அவர் இறந்ததை நான் நேரில் பார்க்கவில்லை. ஒருவேளை இறந்திருக்கலாம், அல்லது கரையும் ஒதுங்கியிருக்கலாம். கரை ஒதுங்கியிருந்தால் அவரை பார்க்க வேண்டும் என்றுதான் கோடிக்கரைக்கு வந்தேன் என்று அவன் சொல்ல, அந்த நேரத்தில் ஏன் இளவரசர் கடலில் குதித்தார் என்று கேட்க அந்த நேரத்தில் நந்தினி குறுக்கிட்டு, முதலில் நீ ஏன் இலங்கைக்கு சென்றாய் என்ற கதையை சொல் என்று சொல்ல பார்த்திபேந்திரன் முழு கதையை சொல்ல ஆரம்பித்தான். கடம்பூர் சம்புவரையரும் நீங்களும் மற்றும் பல சோழகுலத்தை சேர்ந்தவர்கள் சோழகுலத்திற்கு எதிராக விரோதமாக எதையோ செய்கிறீர்கள் என்ற செய்தி காஞ்சி நகருக்கு எட்டியது. அது பொய் என்று பழுவேற்றையர் சொல்ல, அது பொய்யாகவே இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவ்வாறு செய்தி வந்ததும் காஞ்சியில் இருந்த திருக்கோவலூர் மலையமானும் ஆதித்த கரிகாலரும் என்னை ஈழத்துக்கு அனுப்பினார்கள். அருள்மொழிவர்மனை கையோடு அழைத்து வரும்படி அனுப்பினார்கள் என்று ஆரம்பித்து இலங்கையில் சேர்ந்தது முதல் நடந்தது அனைத்தையும் அவன் அறிந்தவற்றை அனைத்தையுமே விவரமாக சொன்னான். அப்படி என்றால் இளவரசருடைய அந்த மரணத்திற்கு அல்லது காணாமல் போனதிற்கு நான் தான் காரணமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நந்தினி குறுக்கே வந்து பழுவேட்டருடைய காதில் என்னமோ சொன்னாள். பின்பு எழுந்த அவர் பார்த்திபேந்திரனை நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த மரக்களத்திற்கு சென்று ஒருவேளை இளவரசர் அங்கு இருக்கிறாரா என்று பார்க்க சென்றார். அந்த நேரத்தில் கரையில் நந்தினியும் பார்த்திபேந்திரனும் இருந்தார்கள். சொல்ல போனால் நந்தினியை பார்த்த அனைவருமே அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறார்கள், ஏமாந்து போயிருக்கிறார்கள். நந்தினியை எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் அவளுடைய அழகு என்று சொன்னாலும் அவள் திருமணம் செய்திருப்பது ஒரு கிழவனை. இந்த கிழவனிடம் கிடைக்காத ஏதோ ஒன்று நம்மிடம் கிடைக்கும், நாமும் முயற்சி செய்யலாம் என்று எண்ணிதான் நந்தினியிடம் பேச ஆரம்பிப்பார்கள். அப்படித்தான் பல பேரை நந்தினி ஏமாற்றி வைத்திருக்கிறாள். அதில் பார்த்திபேந்திரனும் ஒருவன். பழுவேட்டரையர் சென்ற பிறகு பார்த்திபேந்திரனிடம் மிகவும் எளிமையாக அவளுடைய மோகன குரலில் பேச ஆரம்பித்தாள். முதலில் ஆதித்த கரிகாலனை பற்றி கேட்டாள். பிறகு பார்த்திபேந்திரன் ஆதித்த கரிகாலனிடம் நந்தினியை பற்றி சொன்ன அனைத்து விஷயத்தையுமே அவன் சொல்லி முடித்தான். ஒருவேளை ஆதித்த கரிகாலரிடத்தில் நான் இருந்திருந்தால் உங்களுக்காக வீரபாண்டியனை கொல்லாமல் இருந்திருப்பேன் என்றெல்லாம் பார்த்திபேந்திரன் சொல்ல, இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நந்தினி, ஒருவேளை நீங்கள் இவ்வாறு பேசுவது என்னை சந்தேகப்படுவதாக இருக்கிறது. நான் விரிக்கும் மோக வலையை பற்றி நீங்கள் பேசி பதிலுக்கு நீங்கள் என்னுடைய அந்தரங்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவதாக எண்ணுகிறேன் என்று சொல்ல, அதை கேட்டு பார்த்திபேந்திரன் அதிர்ந்து போனான். சொல்ல போனால் ஆரம்பத்தில் அவன் பேச ஆரம்பித்தது எப்படியாவது நந்தினியின் விருப்பம் என்ன, சோழ சாம்ராஜ்யத்தை ஏன் அழிக்க விரும்புகிறாள், யாரெல்லாம் உதவி செய்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளத்தான் அவன் அவ்வாறு பேச ஆரம்பித்தான். ஆனால் அவன் பேச பேச அவனையே அவன் மறந்துவிட்டான். கபடமாக ஆரம்பித்த பேச்சு அவனை மோக கடலில் உண்மையாகவே தள்ளிவிட்டது. முதலில் அப்படி எண்ணியது குறித்து அவன் வெட்கப்பட்டான். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், தங்களை சோதித்து ஒற்றன் வேலை செய்ய நான் வரவில்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நான் செய்வேன் என்று அவனை முழுமையாக நந்தினியிடம் தந்துவிட்டான். நந்தினி அடுத்து பேச ஆரம்பித்தாள். உன்னை போலவே காஞ்சியில் இருந்து வந்த வந்தியத்தேவன் எங்கே என்று கேட்க, அவனும் இலங்கைக்கு தான் வந்தான், இளவரசர் சென்ற கப்பலில் தான் அவனும் சென்றான், ஒருவேளை இருவரும் இறந்திருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் என்று பார்த்திபேந்திரன் சொல்ல, உடனே நந்தினி பழையாறை இளைய பிராட்டி நினைத்தால் பாவமாக இருக்கிறது. அவள் இந்த உலகில் மிகவும் பிரியம் வைத்திருந்த இருவர் மாண்டு போனார்கள், என்னவோ துரதிருஷ்டம் என்று சொல்ல, அப்பொழுதுதான் பார்த்திபேந்திரனுக்கு ஒன்று புரிய வருகிறது. இளைய பிராட்டி வந்தியத்தேவன் மீது காதல் கொண்டிருப்பது நந்தினி வழியாக அவனுக்கு தெரிந்தது. அதை நினைத்து அவன் கோபப்பட்டான். எப்படி தற்பெருமை காரணும் அதிக பிரசங்கியுமான அவன் மீது இளைய பிராட்டிக்கு காதல் வந்தது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நந்தினி அடுத்த ஒன்று சொன்னாள். அந்த வாலிபன் மீது குந்தவை பிராட்டி மோகம் கொண்டிருக்கிறாள், அதனால்தான் அவனை பழுவேட்டருடைய தண்டனையிலிருந்து தப்பி வைக்க ஓலை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பினாள். ஒருவேளை அவள் ஓலை கொடுக்காமல் இருந்திருந்தால் இளவரசர் உன்னுடன் காஞ்சிக்கு வந்திருப்பார், இல்லை என்றார் சிறைப்படுத்தப்பட்டு கப்பலில் வந்திருப்பார், கண்டிப்பாக இறந்திருக்க மாட்டார். இதற்கெல்லாம் காரணம் குந்தவையும் வந்தியத்தேவனும் தான், அவள் கொடுத்த ஓலைதான். ஆனால் அதெல்லாம் தெரியாமல் பழுவேற்றையர் அவர்தான் தவறு செய்தது போல எண்ணிக்கொண்டிருக்கிறார். நீ எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை மட்டும் செய், இளவரசருடைய இறப்பிற்கு காரணம் வந்தியத்தேவனும் குந்தவையும் தான் என்று பழுவேற்றையருக்கு சொல்லி புரியவை, இவ்வாறு நீ செய்தாலே போதும் என்று சொல்ல பார்த்திபேந்திரனும் அதை செய்வதாக சத்தியம் செய்தான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆதித்த கரிகாலனுடைய அந்தரங்க நண்பனாக பார்த்திபேந்திரன் இருக்கிறான். நந்தினியால் அவர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் செய்தார் என்று அவனுக்கு தெரிந்தது. ஆரம்பத்தில் நந்தினியின் மீது அவன் கோபம் கொண்டான். சொல்லப்போனால் எப்படி அருள்மொழிவர்மனுக்கு வந்தியத்தேவன் உற்ற நண்பனாக இருக்கிறாரோ அதே போல்தான் ஆதித்த கரிகாலனுக்கு பார்த்திபேந்திரன் ஒரு சிறந்த நண்பனாக இருந்தான். அப்படி இருந்த அந்த நண்பன் பார்த்திபேந்திரன் நந்தினியை பார்த்து பேசிய 10 நிமிடத்தில் அவளோடு சரணடைந்து விட்டான். அவளுடைய மோக வலையில் விழுந்து விட்டான். ஆகவே கேட்கும் நீங்கள் எல்லாம் ஒன்றை மட்டும்தான் யோசிக்க வேண்டும். இந்த பொன்னியின் செல்வனில் இயற்கைக்கு மாறாக ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், நட்பையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், அது பெண்களின் அழகால் முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணாகத்தான், அதுவும் நாகத்தின் விஷம் போல குணம் கொண்ட ஒரு பெண்ணாகத்தான் நந்தினியை இங்கே காட்டியிருப்பார்கள். இந்த நந்தினி என்ற கதாபாத்திரம் வரலாற்றில் இல்லை. இது ஒரு புனைவு கதைதான். கல்கியால் உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான். ஆனால் பெண்களுடைய மோக வலைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று இங்கு அவரால் எழுதப்பட்டிருக்கிறது.